திருச்சிற்றம்பலம் சைவம் டா டார்கின் அன்பான நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போத மாபாட்டியம். உரை வழங்குபவர் வி கே புரம் ஜி சண்முகம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
இன்றைய காலை பொழுதிலே இந்த சிவஞான மாபாட்டியம் என்ற ஞான சாத்திரத்திலே 8வது நூற்பாவினுடைய 3வது அதிகரணத்தை தலைப்பட்டோம் இல்லையா. இந்த நூற்பாவில் முதல் அதிகரணத்தில் இந்த ஆன்மாக்களுக்கு முர்ச்சை தவத்தான் ஞானம் நிகழும் என்றும், வேற எதனாலே நமக்கு ஞானம் கிடைக்காது, தவத்தை முற்றுவித்தால் அந்த பக்குவம் நோக்கி நமக்கு ஞானத்தை உணர்த்துவதற்கு இறைவன் வருவார் என்றும், அப்படி வருபவர் நம்முடைய உயிர் துணையாகிய சிவபெருமானே. வேறு யாரும் வந்து நமக்கு அந்த மலத்தை கெடுத்து ஞானத்தை கொடுக்க முடியாது என்பதை 2வது பகுதியிலே பார்த்து இந்த அதனால் இந்த 2வது பகுதியில் ஏன்னா மற்றவங்களுக்கு வெளியில் நமக்கு வேறாக இருப்பவர்களுக்கு நமக்கு என்னத்தை கொடுக்க முடியாது, ஞானத்தை அந்த மலமகற்றி மலத்தின் தன்மை அறிய மாட்டார்கள், அதனால் அவங்க கொடுக்க முடியாது என்றார். அதனால் அவன்தான் வந்து நம்முடைய கழும்பை அறுத்து பிரகாசத்தை கொடுக்கணும். அதை சூரியகாந்தமும் சூழ் பஞ்சும் போலவே, சூரியகாந்தமும் சூழ் பஞ்சும் போலவே, சூரியகாந்தமும் சூழ் பஞ்சை சுட்டிடா. இப்போ சூரிய காந்தம் என்ன, காந்தின்னு என்னது, நெருப்பு. அந்த சூரியகாந்தத்தில் எப்போ நெருப்பு வரும், அதை வந்து அந்த சூரியகாந்த கல்ல பஞ்சில் சுற்றி வச்சிருந்தா அது என்ன செய்யும், ஒன்றும் ஆகாது. சுற்றி வச்சிருந்தா ஒன்றும் ஆகாது, அது பாட்டுக்கு இருக்கும். ஆனால் அது சூரியன் வந்தால், சூரியன் சந்நிதியில் அது என்ன செஞ்சிடும், ஒளி பெற்று அந்த பஞ்சை சுட்டிடுமாறு போல இந்த ஓமையினாலே இந்த ஆன்மாவுக்கு அந்த சூழ் பஞ்சு போல அந்த காந்தத்தை மறைத்து கொண்டிருக்கின்ற ஆணவமலம் நம்மை விட்டு நீங்காது. அப்படி இருக்கிற மலம் இந்த சூரியன் வரவினாலே சுட்டி எரிக்கப்படுவது போல, இங்கே ஆரியனாம் ஆசான், ஆரியன் தோற்ற முன் அற்ற மலங்களே என்பார். அந்த இதெல்லாம் எரிச்சு சாம்பலாக்கிறது இல்லையா. அதனால இங்கே சூரியகாந்த கல்லிடத்தே செய்யர் சுயோடு தோன்றியிட சோதி தோன்றிடுமா போல, ஆரியனாம் ஆசான் வந்து அருளால் தோன்ற. ஆரியனாம் ஆரியன்ன யாரு, மேலான. ஆரியனாம் ஆசான், அப்போ ஞானகுரு ஆரியனாம் ஆசான் வந்து அருளால் தோன்ற. அருளால்னா என்ன, அருள் எது, அருளால், அதாவது இந்த ஆன்மாவுக்கு உபதேச ஞானத்தை முதல்ல கொடுத்தே தீர வேண்டும் என்ற அந்த கருணையோடு தோன்றணும். அருள் என்பது என்னது, கேட்டல் ஞானத்தை பயப்பிக்கும் கருணையை அருள் என்றார். கேட்டல் ஞானத்தை பயப்பிக்கின்ற கருணையை அருள் என்றார். விளங்குதா. எனவே இப்போ அந்த இறைவன் இங்கே குருவா வாரானா என்ன பர்பஸுக்கு வாரானோ இல்லையா, அதை செய்யணுமா இல்லையா, அப்போ அதுக்கு வேண்டிய கருணையோடு வரணும். அருளால் தோன்ற அடிஞானம் ஆன்மாவில் தோன்றும். அடிஞானம்னா அடிஞானம், அடி என்பது என்னது, அருள். இங்க அடி என்பது அருள்னு சொல்றவங்க தான் நிறைய பேர், அதை பூரா தப்புங்கிறாரு. அப்படி சொன்னது பூரா தப்பு, அந்த உரைகள் போலிங்கிறார். அடிஞானமாவது திருவடிஞானம் இப்ப தோண்டிட்டதுன்னு சொன்னா பெரிய விபரீதம் ஆயிரும். என்ன விபரீதாயிரும், நல்லது தானே. ஏன்னா இது கேட்டல் ஞானத்தை சொல்லக்கூடியது, அப்போ சிந்தித்தல் தெளிதெல்லாம் தேவையில்லைன்னு ஆயிரும், விளங்குதான். எனவே இங்கே அடிஞானம் என்றது அந்த ஞானத்திலே நான்கு படிகளிலே முதல் படியாகிய ஞானம், அந்த ஞானத்தினுடைய நான்கு படிகளிலே முதல் படி என்ன படி? கேட்டல். எனவே அந்த அடிஞானம் என்பது எதை குறிக்கிறது? கேட்டல் ஞானத்தை அடிஞானம் என்றார். அது ஆன்மாவிலே தோன்றும். அது கேட்டல் ஞானம்னா என்ன? கேட்டல் ஞானம்னா என்னம்மா? சொற்பொருளை கேட்டலா? கேட்டல் ஞானம்னா என்ன ஞானம் அது? என்ன எத்தனை தடவை பார்த்தாச்சு, இன்னும் அதே மாதிரி கேட்டல் ஞானம்னா என்னதுன்னு அதே மௌனம்தான். அது ஜென்ரலு, பொது வகுப்பில் போய் சொன்னால் அப்படி சொல்லிடணும், இங்கே அப்படி சொல்லப்படாது. இங்க என்ன ஞானம்னா பகை உறவு எதுன்னு சொல்றான்னு எத்தனை தடவை சொல்லியாச்சு, அதானே உபதேசம்னு. அதானே சொன்னோம், இவன் வேட நான் மன்னேன், நீ என் பிள்ளை என் கூட இருக்கணும், அது பகைவர். அதானே சொல்றாரு, துன்பத்துக்கு காரணம் இது, இன்ப காரணன் நான் என்று உணர்த்துகிறாரே, அந்த ஞானம் தானே ஞானம். அதானே ஞானம், விவேக ஞானம், அதான் கேட்டல் ஞானம், விளங்குதா? எனதே அதுதான் வீடு பயக்கும் உணர்வு என்பார். அது என்ன சொல்வாரு? வீடு பயக்கும் உணர்வு. எனவே அந்த ஞானம் ஆன்மாவில் தோன்றும், ஆன்மாவில் தோன்றும். அப்படி தோன்றிட்டுனா தூரியனாம் சிவனும் தோன்றும், தூரியனாம் சிவனும் தோன்றும். இவருக்கு மெட்டாத சிவன் தோன்றுவார், தானும் தோன்றும். அவனுடைய திருவடி கீழே ஆன்மாவையும் தெரியும், ஆன்ம தரிசனம் கிடைக்கும். சிவரூபம் தெரியும், ஆன்ம தரிசனம் கிடைக்கும். தொல் உலகெல்லாம் தன் உள்ளே தோன்றும். அப்போ இதுவரைக்கு நமக்கு கட்டுப்படாத உலகு, நமக்கு நம்பயப்படாத உலகு இப்போ என்ன செய்யும்? தனக்கு உள்ளே நமக்கு அடங்கியதாக தோன்றும். விளங்குதா? இது நமக்கு திருக்கழுட்டுப்படியார்னு சொல்கிறார். எனவே அவர்கள்தான் இப்போ ஞானம் விளங்கியாச்சு அப்படின்னு சொன்னால் எப்படி அந்த இறைவன் முன்னாலே இந்த உலகம் வியாபியமாக அடங்கி கிடக்கிறதோ, இறைவன் முன்னால் இந்த உலகம் எப்படி இருக்கு? வியாபியம், முனைத்து நில்லாது, யாவையும் சூனியம் என்றும். அதுபோல இந்த சிவமாம் தன்மை பெற்ற ஞானியர் முன்னும் எப்படி இருக்கும்? அடங்கி அடங்கி. அவர்களுக்கு அப்புறம் இந்த உலகம் அவங்கள ஒன்றும் மயக்க முடியாது, உலகம் அவர் வசப்படும், உலகம் அவர் வசப்படும், அப்படி நிற்கும். அதனால இங்க தொன்றுலகெல்லாம் தன் உள்ளே தோன்றும், நேரியனும் பரியனுமாய் உயிர்க்கு உயிராய் முன் நின்ற நிலையெல்லாம் முன் நிகழ்ந்து தோன்றும் என்பார். எனவே அவன் எல்லா பொருளுக்கும், பெரிய பொருளுக்கெல்லாம் பெரியவனாய், சிறியவற்றுக்கெல்லாம் சிறியவனாய், அதுதான் நேரியனும் பரியனும். அதான் இறைத்தன்மை, பெருமைக்கும் நுண்மைக்கும் பேரருட்கும் பேற்றின் அருமைக்கும் ஒப்பின்மையான் என்பார் இல்லையா. அதனால அந்த பரம்பொருள் அப்படி தோன்றும் என்று சொல்கிறார். அதனால இந்த குருவின் வரவாலே நமக்கு இந்த கேட்டல் ஞானம் பயக்கிறது. அதனால இந்த ஞானம் இல்லாமல் நமக்கு வீடு கிடைக்காது. அதனால மற்ற சொல்றவங்களெல்லாம் கடுமையாக சாடுகிறார். நாணத்தால் வீடென்றே நான்மறை புராணம் நல்ல ஆகமும் சொல்ல அல்லவாம் என்னும் ஊனத்தார் என்கடவர் என்கிறார். அந்த ஞானத்தால வீடு இல்லை, சரியையால பேரலாம், கிரியையால பேரலாம், வேள்வி செஞ்சா பேரலாம்னு சொல்றவன்லாம் என்ன சொல்றாரு? ஊனத்தார். அவெல்லாம் யாரு? ஊனத்தார் என்கடவர். அஞ்ஞானத்தால் உருவதுதான் பந்தம் இல்லையா. எனவே உயர் மெய்ஞானந்தான் ஆனத்தால் அதுபோல என்ன செய்யறது? இந்த கதிர்முன் இருள் போல அஞ்ஞானம் விட பந்தம் அருள் முக்தியாகும் என்று சொல்கிறார். எனவே இந்த சிவ இறைவன் அடிஞானமே ஞானம், இறைவன் அடிஞானமே ஞானம், மற்றதெல்லாம் ஈனத்தார் ஞானங்கள் அல்லா ஞானம் என்பார். எனவே இந்த சிவஞானம்தான் ஞானம். அது நமக்கு சிவப்பிரகாசத்திலையும் சொல்கிறார், சிவப்பிரகாசம் 69, சிவப்பிரகாசத்தில் 69. அப்போ பல்நிறம் கவரும் தொன்மை படுகை நீடு ஒளியும் தன்மை இல்லையா, அது மண்ணிலங்கு ஒளியும் தந்த வளரொளி போல் வையம் தன்னகம் பயில் நல் சிச்சடங்களின் தன்மையாவா ஞானமே ஞானம் என்பர் என்பார் இல்லையா. எனவே இந்த ஞானத்தில் பசிஞானம் பாசஞானம் சிவஞானம்னு மூணு ஞானம் இருக்கா இல்லையா, படிச்சேடா, எங்கே படித்தோம், அதெல்லாம் படிச்சுட்டு தானே இங்கே வந்திருக்கோம், படித்தாச்சு இல்லை ஐயா, எங்கே படிச்சிங்க, உங்கள் ஊரில் படிச்சுட்டு வந்துட்டீளோ, இங்கே தசகாரியன் முடிக்கும் போது சொன்னார்லாம், அவர் சொன்னால் சொல்லிட்டு நடக்க வேண்டியதான், தசகாரியத்தில் உங்களுக்கு அதை சொன்னார், பசிஞானம்னா என்ன பாசஞானம்னா என்னன்னு சொன்னாரா, சொன்னார். அப்போது இந்த பாசஞானம்னா என்ன சொல்ல வாய்க்கு வரைக்கும் வருது வெளியே வர மாட்டேங்கு, இந்த மத்திமை வாக்கு எப்படி இருக்கும்னு இப்போ தான் தெரியுது, தொண்டை வரைக்கும் வந்துட்டு சிக்கிக்கிட்டு வெளியே வர மாட்டோமுக்கு. பாசஞானம்னா என்ன, கருவிகரணங்கள் மூலம், அதாவது ஆணவமலத்தின் சார்பால வினைக்கு தகுந்தவாறு விளங்குகின்ற ஞானம், கருவிகளால் விளங்குகின்ற ஞானத்துக்கு பேர் என்ன பேர், பாசஞானம். இந்த பாசஞானம் என்பது உள்ளத்து உள்ளபடியே ஞானமாது, சடத்துக்கு ஏது ஞானம் இல்லையா. அப்போ இந்த கருவிகள் மூலமாக ஆன்மாவிடத்திலே நிகழ்கின்ற ஞானம் தான், அதுட்ட ஒன்றும் ஞானம், எனவே அப்படி சொல்றது உபசாரம் தான், ஞானம் ஞானம்னு அதுக்கு ஏது ஞானம், சரி அதை தள்ளுங்க. பசுஞானம்னா என்னது, பசுஞானமாவது என்னன்னா இந்த கருவி சார்புகளை விட்டு, கருவி சார்புகளை விட்டா விட்டா என்ன ஞானம், சிவஞானம் தான், ரெண்டு ஞானம் தானே இல்லையா, ஒன்று பாசச்சார்பினால் ஏற்படுகின்ற ஞானம், அதை விட்டா பசிச்சார்பில் இது தனியின் சுதந்திர ஞானம் ஆன்மாவுக்கு கிடையாது. அப்போ பாசஞானம்ங்கிறது உள்ளபடியே அது ஞானமே இல்லைன்னு கழிச்சாச்சு இல்லையா. இப்போ இதை விட்டாச்சுன்னா அடுத்தால சிவஞானம் தான், அந்த ஞானத்தை தன்னுடைய ஞானமாக கருதுகின்ற விபரீத ஞானம், அது பசிஞானம். எனவே அது என்னது, அது உள்ளபடி அதுவும் ஞானம் இல்லை, அது போலி ஞானம். எனவே அப்போ ஞானம்னு சொன்னாலே ஒரே ஞானம் தான், அப்போ அந்த ஞானமாக இந்த ஞானம்னு பேச்சுக்கே இடம் இல்லைங்க, விளங்குதான். ஞானம்னாலே சிவஞானம் ஒன்று தான் ஞானம், மற்றதெல்லாம் ஞானமே இல்லைன்னு உமாபதி அவர் ரொம்ப தீர்மானமாக சொல்லிட்டார், விளங்குதா. அதனால் இந்த இதில் நமக்கு இந்த ஞானத்தை, ஞானத்தால் தான் நமக்கு வீடு என்று சொல்கிறாங்க, வானத்தால் தான் வீடு, ஏன்னா இந்த ஞானம் கிடைத்தாலன்றி நாம் என்ன செய்ய முடியாது, சிவத்தை அனுபவிக்க முடியாது, சிவத்தை அவன் தந்தாலும் அனுபவிக்க முடியாது, விளங்குதா. எனவே ஞானத்தால் வீடென்றே நான்மறை புராணம் நல்ல ஆகமங்கள் எல்லாம் சொல்லுது, ஆனால் இவன் என்ன சொல்லுதான், அதெல்லாம் கிடையாதுங்க இல்லையா. அதனால் அவன் என்ன சொல்கிறாரு, ஈனம் ஈனத்தாருங்கார், ஈனம் ஈனம்னு என்ன, எழிந்தவர்கள். எனவே இந்த இறைவன் அடிஞானம் ஒன்று தான் ஞானம், அதுதான் நமக்கு தருமுகிறார். அதை தருவதற்கு பெருமான் வருகிறார், எப்போ வர்றாரு, இந்த மிக்கதொரு பக்குவத்தில் மிகுத சத்தினிபாதம் மேவுதலும், நமக்கு இந்த தவத்தை செஞ்சு சத்தினிபாதம்லாம் வந்தால் அவர் வந்து நமக்கு இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அவர் வந்து என்ன செய்கிறாரு, நமக்கு இந்த குற்றத்தை எல்லாம் நீக்கி என்ன கொடுக்கிறாரு, இந்த ஞானத்தை நமக்கு வழங்குகிறார். அப்படி வழங்கும் பொழுது மூவகை ஆன்மாக்களுக்கும் எப்படி வழங்குகிறார் என்று பார்த்தோம் இல்லையா. அப்போ அந்த இறைவன் விஞ்ஞானகலர் பிரளயாகலர் இங்க சகலர் என்ற மூன்று பேருக்கும் அவன் செய்கின்ற தீக்கையின் வேறுபாடு என்ன என்பதை பார்த்தோம் ரெண்டாவது பாட்டில் இல்லையா. அப்போ என்ன என்ன பார்த்தோம், அதில் வெறும் தரிசனம், தரிசனம் கூட உபதேசம், தரிசனம் உபதேசம் நூலு என்று பார்த்தோம் இல்லையா. அப்போ வெறும் தரிசனம் மட்டும்னா விஞ்ஞானகலர் அவன் வந்து பக்குவம் கூடுனவன், அவனுக்கு தரிசனம் கிடைச்ச மாத்திரத்தில் என்ன செய்யறான், அவங்கள வந்து இந்த விஞ்ஞான கலர் பிள்ளையா கலர் ரெண்டே வெரைட்டி தான் இருக்கு, ரெண்டே என்ன வெரைட்டி இருக்கு, தீவிரம் தீவிரதரம், ஒன்று தீவிரவாதியாக இருப்பான், இன்னும் தீவிர தரம் எதுல பெருமான் மீது அன்புல உங்களுக்கு தீவிரம்னா வேற எழுதி போயிடாமே தீவிரம்னா அன்புல அன்புல தீவிரம் தீவிர தரம் அப்படி ரெண்டு அவங்க தீவிரம் உடையவர்கள் எல்லாம் அபரமுக்தர் ஆவர் தீவிர தரம் உடையெல்லாம் பரமுக்தியை பெறுவர் இல்லையா அப்புறம் இங்கே இந்த சகலருக்கு அப்போ பிரளயாகலருக்கு உபதேசமும் சொல்கிறாரு இல்லையா அவங்களே ரெண்டு பேர் தான் ரெண்டு பேர் தான் உபதேசம் கேட்டாச்சு அப்படின்னா என்ன செய்வான் உபதேசம் கேட்டவன் உபதேசம் கேட்டாச்சு அப்படின்னா உபதேசமும் படிமுறையில் தானே விளங்கும் அப்போ அந்த அவன் சொன்ன உடனே அதை கேட்டு தெளிந்து சிந்தித்து வர்றதுக்கு அவனுக்கு கொஞ்சம் டிலே ஆகுமா இல்லையா எனவே அவனை நோக்க உபதேசம் இல்லாமல் காட்சி மாத்திரம் இருக்கவே சடார்னு போயிருந்தான் இவன் கொஞ்சம் பைய போகிறான் யாரு பிரளயாகலர் மூணாவது உத்தமாரான ஆசாமி அவன் என்ன செய்தான் அவனுக்கு காட்சி உபதேசம் நூல் இப்போ காட்சி அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் பெருமான் அறிவு கறிவா காட்டுறாரு தன்னுடைய மாகேஸ்வர மூர்த்தமா காட்டுறாரு அதெல்லாம் என்ன சொன்னோம் நிராதாரம் எப்படி வராரு இவங்களுக்கு எப்படி வராரு சாதாரம் எனவே இவர் ஒருத்தரை அதிட்டித்து ஆவேசித்து வரணும் இவர் ஒருத்தரை குருவை ஆவேசித்து வரணும் அப்புறம் அவருக்கு வந்து காட்சி கொடுக்கணும்னா அவர் பார்க்குற மாதிரி நிற்கணும் சும்மா வந்து நின்னா தெரிய மாட்டேங்குது தெரியுதா எங்கே தெரியுது குருவில் வந்து ஆவேசித்து வந்து நின்னாலும் அவருக்கு அறிவிலெல்லாம் இருக்காரு இவருக்கு தெரியுமா சகலருக்கு தெரியாது அப்போ காட்சி இல்லைன்னா அவனுக்கு என்ன இல்லை ஞானம் இல்லை அவன் மேலே அன்பு வராது ஞானம் வராது எனவே அவர் என்ன செய்கிறாரு என்ன செய்கிறாரு இவன் காணுமாறு அறிவில் நின்னவர் என்ன செய்கிறாரு இவர் காணுமாறு அவர் சைதன்ய சொரூபியாய் அவருடைய உடலும் அவர் உடல் முழுக்க யாருடைய உடல் அந்த குருநாதல் உடலையே என்ன செய்கிறார் அருள் சரீரமாக மாற்றுகிறார் என்ன செய்கிறாரு அருள் சரீரமாக மாற்றுகிறார் விளங்குதா அப்போ இவன் பார்த்துட்டு தரீரத்தை பார்த்துட்டானம்லா ஏப்பா பார்த்தாச்சு பார்த்தாச்சின்னு அவரை பார்த்தாதான் இவருக்கு என்ன செய்ய முடியும் ஒரு அன்பையே செலுத்த முடியும் இல்லையா இப்போ ஒருத்தர் கணக்கு போடுறான்னு வைங்க மனக்கணக்கு யார் போடுவா எவ்வளோ போடுவாங்களா மனக்கணக்கு யார் போடுவா கணக்கில் நல்ல பயிற்சி பெற்றவர் திறமை வாய்ந்தவர் இல்லையா அவங்கெல்லாம் விஞ்ஞான கலர்னு வைங்களேன் இப்போ கை அணிக்கிட்டு இருக்கவன் யாரு நம்மாடு விளங்குதா இப்படி ஒன்று ரெண்டுன்னு பார்த்தா தான் எண்ணிக்க மனதில் வைக்க முடியுது அந்த அளவில் இருக்கான் விளங்குதா அதனால் இறைவன் வந்து தூலமாக அவனை பார்த்தா தான் அவனுக்கு எண்ணிக்கையே போட முடியும் கணக்கே செய்ய முடியும் விளங்குதா அது மூல அவனை பார்த்தா தான் அவனுக்கு அன்பையே செலுத்த முடியும் அவங்களுக்கு போல அப்படி அறிவில் சிந்தித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு பக்குவம் இவனுக்கு இல்லை ஆனாலும் இவனும் கடைத்திறனுமா இல்லையா அதனால பெருமான் அந்த உடல்லையே அருள் சரீரமாகி காட்சி கொடுக்கிறார் எங்கயா அதை பார்த்தாம்னா இவன் செய்வான் ஆக பெருமான்லாம் இவ்வளவு வந்து செஞ்சாருன்னு நினைப்பானா இல்லையா எனவே அந்த காட்சி இவனிடத்துல என்ன செய்யறது அன்பை வரவழைக்கிறது காட்சி என்ன செய்யுது அன்பை வளவரைக்கிறது அடுத்தாப்புல உபதேசம் உபதேசம் ஏன்னா இந்த ஆன்மா என்ன செய்யும் உணர்த்தில் உணர்வாய் உணர்த்தில் உணரும் உணர்த்தாயில் கணத்தும் உணரும் வகையறியா நாய் என்கிறாய் எனவே இந்த ஆன்மா அறிவித்தாலன்றி அறியாது அப்போ அறிவிக்கணும் அறிவிக்கணுமா இல்லையா எனவே அதுக்கு உபதேசம் செய்கிறார் உபதேசம் உபதேசம் செஞ்சா சொன்ன உடனே அப்படியே புரிஞ்சிருமா புரிஞ்சிருமா ஐயா எங்க புரியுது என்னமா அவரும் படிப்படியா சொல்லணும் இவரும் படிப்படியா தான் விளங்குவாரு இல்லையா வகுப்பே முடிஞ்சிருது அதுக்குள்ள விளங்குதா எனவே இந்த ஆன்மாவுக்கு முன்பின் நிகழும் சொல்றாரா இல்லையா எப்படி நிகழும் முன்னும் பின்னுமாக ஒருத்தருக்கு கொஞ்சம் முன்னாடி வரும் ஒருத்தருக்கு பின்னாடி வரும் அவரவர் பக்குவம் தந்தாப்புல வெவ்வேறு விதமாக அந்த ஞானம் நிகழ்கிறது விளங்குதா அப்போ காட்சி உபதேசம் ரெண்டாச்சா அப்போ இதில் கொஞ்சம் டிலே ஆகும் எதில் எல்லாத்துலயும் தான் காட்சியில டிலே ஆயிடுது, இதுல டிலே ஆயிடுது இல்லையா. அப்போ அடுத்தாப்புல பார்த்தா நூல் கேட்கவே வேண்டாம். நூல்னா என்னமா, நூலே டாட்டாரா பிரிஞ்சிட்டாங்க. நான் கொண்டு வரும்போது நல்ல புத்தகமா கொண்டு வந்தேன் சார், நீங்க அங்க சொல்லி இங்க சொல்லி பெரட்டி பெரட்டி அது என்ன ஆயிடுச்சு, இங்க போறப்போ எல்லாம் ஒரு சாக்கில போட்டு அள்ளிட்டு போற மாதிரி ஆயிடுது. நான் பையில வச்சு செட்டா கொண்டு வந்தேன் இல்லையா, ஒரு வரிசையா போயிட்டு இருந்தா இப்படியே திருப்பிட்டு போகலாம், இங்க இருந்தாப்புல இருக்கு அங்க போகுது. இதை ஊருக்கு போனாலும் எனக்கு மறக்காதுங்க, பாடம் நினைவு வருதோ இல்லையோ பட்ட பாடு. எனவே ஏன்னா இந்த பாடங்கள் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையவை இல்லையா. இப்போ ஒரு ஆளை பார்க்கணும்னா உங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா, ஏய் நீ எந்த சொந்தக்காரம்ல, எங்க தாத்தாவுக்கு அப்படியா இப்படியான்னு சொல்றமா இல்லையா, ஏன் அதை சொல்லுதோ இதை சொல்ல மாட்டேடோ, விளங்குதா சொல்றமா இல்லையா, எப்போ ஏற்படி எப்படியோ சொல்லி கடைசியில வந்து ரொம்ப க்ளோஸ்ன்னு வந்துருந்தீங்க. இப்போ அங்கே சிவங்க இந்த திருவருள் பையனை பாருங்க, சித்தி இதை பாருங்க, சித்தியாரை பாருங்க, சிவபிரகாசத்தை பாருங்க, அதெல்லாம் வேத்து ஆள் மாதிரி பாக்கியோ. எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க தான். இந்த சிவஞான போதத்துக்கு எல்லாம் கருவி நூல்கள் தான், விளங்குதா. எனவே அந்த கருவிகள்லாம் ஒழுங்காக இருந்தால் தான் இது விளங்கும் இல்லைதா. அதனால இங்கே இந்த நூல், இந்த நூல் எப்படி நமக்கு பயன் தரும், அப்போ நூலும் கொடுக்குறானா இல்லையா, நூல் எப்படி பயன் தரும், நூல் கொடுத்தா அதை கேட்டு பாடமா கேட்டு அதை பலவாறு சிந்தித்து ஐயம் அதில் எழுந்து அதை சரி பண்ணி அதுக்கப்புறம்தான் தெளிது வரணுமா இல்லையா. அப்போ தெளிதல் நிகழணும்னா கேட்டு சிந்தித்து தெளிந்து அது நிட்டு பயன் கிடைக்கும் இல்லையா. அப்போ அதில் வேற நமக்கு டிலே இருக்கா இல்லையா, இவ்வளவும் இருக்கு இவ்வளவும் இருக்கு. ஆனாலும் இங்கே இந்த ஞானத்தை பெறுகிறவர்கள் எத்தனை வகையா இருக்காங்க, ஞானத்தை பெறுகிறவர்கள் சகலர்ல அவர்களுக்கு ரெண்டு ரெண்டு பார்த்தோம், இவர்களுக்கு நாலு திறத்தர், எத்தனை நாலு திறத்தராக இருக்கிறார்கள். அவர்கள் மந்ததரம், மந்தம், தீவிரம், தீவிரதரம் என்று நான்காக இருக்கிறார்கள். இதுல இந்த இவன் உபதேசம் செஞ்ச உடனே மந்ததரம் இருக்க என்ன செய்யறான், சாதகராகிறார்கள். யாரு சாதகர், சாதகர்னா யாரு, மந்ததரம். எந்த அதாவதுயா நீங்க நினைக்கிற மாதிரி மந்ததரம்னா நம்ம கூட வச்சு கணக்கு பண்ணிடக்கூடாது இல்லையா. இப்போ ஐஏஎஸ் படிச்சிருக்காங்கன்னு வைங்க, ஐஏஎஸ்லயே ஒரு லெவல் எல்லாம் ஒன்று போல இருக்க மாட்டாங்களா, அதுலயும் ஃபர்ஸ்ட் கிரேட் செகண்ட் கிரேட் இருப்பான் இல்லையா. அது மாதிரி ஞானத்தை பெறுகின்ற தகுதி உடைய இடத்திலேயே வித்தியாசம் இருக்கு, விளங்குதா. இது அதை நம்ம கூட ஒப்பிட்டு பார்த்துடக்கூடாது, விளங்குதா. அதனால இந்த சகலரில் முக்தி பெறுவதற்கு தகுதி பெற்று பெருமானுடைய உபதேசத்தை பெற்றவர்கள் அப்பற்றானவர் சாதாரண ஆளா, ஏன்னா அவர்களிடத்திலேயே இப்படி வித்தியாசம் இருக்கு, விளங்குதா. எனவே அதில் மந்ததரம் உடையவர்களெல்லாம் அதை கேட்டு சிந்தித்து உடனே தெளிய மாட்டார்கள். அப்போ அது தெளிவதற்கு என்ன செய்யணும், ஒரு கேட்டலிஸ்ட்னு சொல்கிறோம்ல, ஊக்கி வேண்டியிருக்கு. ஊக்கி அது பூசணை தான். எனவே அந்த சாதனையை செய்கிறார்கள், அந்த சாதனையை செய்கிறார்கள். எனவே அந்த சாதனை என்னதையும் தெளிந்து சிந்தித்து தெளிவதற்கான வாய்ப்பை அது தரும், விளங்குதா. அவர்கள் சாதகர் என்று அழைக்கப்படுவர். அப்போ இந்த சாதகர்கள்லாம் என்ன, எப்படி ஆனாலும் ஒரு பிறவியில் முக்தி அடைஞ்சிருவாங்க. இந்த நிலை போனாலே என்ன செஞ்சிருவாங்க, எப்படி பிறவி முடியதுக்குள்ள முக்தி தான், விளங்குதா. அடுத்தாப்புல மந்தம், மந்தம் உடையவர்கள்லாம் என்ன ஆயிடுவாங்க, சீவன் முத்தராவர், சீவன் முத்தராக இருப்பர். இந்த சீவன் முத்தரில் ரெண்டு நிலை சொன்னமா இல்லையா, அந்த ரெண்டு நிலையில் இருப்பாங்க. அப்புறம் தீவிரமுடையவர்கள் அவர் அபரமுத்தராக இருப்பர். தீவிரதரம் உடையவர்கள் பரமுக்தி, அதை தான் இங்கே சொல்கிறார் சூத்திரத்தில். அயரா அன்பின் அரண்களால் செலுமேன்னு, யார் அரண்களால் பெறுவா, அந்த நாலாதார சக்தி நிபாதம் உடையவர்கள். தீவிரதரக்கான கேட்ட உடனே அவ்வளோதான், தாமனு விட்டுட்டான். யார, இந்த வேடர் சார்பே, யோசிக்கல இல்லையா. இப்ப பாத்தீங்கன்னா சில இது பேருங்களை பாத்தீங்கன்னா சரி எல்லாரும் போகும்போது செருப்பு அங்க கழட்டி போடுங்கன்னா போடவா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே நிற்பாங்க. ஒருத்தன் அங்கேயே தூர தூக்கி வீசிட்டு வந்துருவான் விலங்குதான். இந்த செருப்புலேயே இந்த இருக்கு பாத்தீங்களா, என்ன நல்ல செருப்பு புது செருப்பு வாங்கிட்டு வந்துருக்கோம் இதை கலத்து சொல்றாங்களே இப்படி கால கால தேசிக்கிட்டு நிக்கது. அது மாதிரி இவர் சொன்ன உடனே நினைச்ச மாட்டாங்க, உடனே அந்த பற்று நீக்கம் வராது. இதெல்லாம் எதுல நிகழணும், அறிவில் நிகழணும். சொன்ன மாத்திரத்தில் அவர்களுக்கு வராது. அது கொஞ்சம் நேரம் சிந்திச்சு சரி பரவாயில்ல இங்க இருக்கிறது ரொம்ப உயர்ந்த செய்தியா தெரியுது அல்லது போனாலும் பரவாயில்லன்னு போட்டு வரணும் விலங்குதான். அதுக்கு கொஞ்சம் டைம் வேண்டியிருக்கா இல்லையா. எனவே அவர்கள் அப்படி இருப்பாங்க. இந்த தீவிரதரம் உடையவங்க என்ன செய்வாங்க, அப்படி இருக்க மாட்டார்கள். அவங்க சொன்ன உடனே கேட்டு சிந்தித்து தெளிதெல்லாம் வேகமாக நடந்து பெருமான திருவடிய சிக்குன்னு பிடிச்சிருவாங்க இல்லையா. அதை நிட்டை கூடி இருந்துருவாங்க விளங்குதா. அது நீங்கள் நம்ம திருமண வரலாறுலாம் சொன்னாங்களா இல்லையா, கேட்டிருப்பீங்களே. அதில் அப்படி இருந்தாங்களா இல்லையா, உபதேசம் பெற்ற உடனே நிட்டக்கூடிய ஐயா ஐயானே அப்படி எந்திக்கவே மாட்டாங்க இருந்தாங்களா இல்லையா, அவ்வளவுதான். அப்போ அவங்கெல்லாம் நமக்கு இந்த செய்தியெல்லாம் உண்மை என்பதை கண் முன்னால் காட்டினவங்க, கண் முன்னால் காட்டினவங்க தானே. எனவே இந்த இதில் இப்படி இவர்கள் மூன்று திறத்தராக இருக்கிறார்கள். யார் யார் மூணு திறமா இருக்கா, சகலர். சகலர் இந்த பக்குவத்தில் இவன் சாதகர் போக இவங்க மூணு விதமாக இருக்காங்க. ஒன்று சீவன் முக்தர், முக்தியிலே மூணு மாறி, முக்தியிலே மூணு மாறி. எப்படி சீவன் முக்தர், அபரமுக்தர், பரமுக்தர்னு விளங்குதா. ஆக இப்படி சொல்லி அதுக்கப்புறம் மூன்றாவது அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மூணாவது உதாரண வெண்பால இப்போ இந்த இறைவன் இந்த சகலருக்கு மானிட திருமேனியில் அவருடைய அறிவில் ஆவேசித்து வருவான்னு சொல்கிறீங்களே, நீங்கள்லாம் சொல்கிறத பார்த்தா இதை ஒன்றும் உண்மை மாதிரி தெரியலையா. ஏன்னா அவருக்கு அறிவில் வாராருங்கீங்க, இவருக்கு மான் மழுவோடு அருள் திருமேனியோடு வாராருங்க, அது சரிதான். ஆனால் நமக்கு வாரான்னு சொல்கிறது ஒன்றும் ஏதோ ஒரு உபச்சாரத்துக்கு சொல்கிற மாதிரி தெரிகிறது என்று சொல்கிறார்கள் இல்லையா. மறுத்து அதை மறுத்து இறைவன் நமக்கு உருவாக வருவான் என்பதை சொல்வதுதான் மூணாவது உதாரண வெண்பா. அதில் நமக்கு எப்படி அந்த அன்பு தாயிடம் இருந்ததோ அது அந்த மிகுதியிலார் என்ன செய்கிறது உருவமாய் வருவது போலவும், இந்த நீரில் இருக்கக்கூடிய நிழல், நீரினுடைய நிழல், நீரினுடைய நிழல் எங்கே இருக்கு, நீரிலேயே கலந்து இருப்பது போல இறைவன் எங்கே இருக்கான், நம்ம ஆன்மாக்களிட கலந்து உயிருக்கு உயிராய் நிற்கிறான் இல்லையா. அப்படி நிற்கவன் நமக்கு அவன் மேல அன்பு பெருகிச்சுன்னா என்ன செய்வான், உருவாக வருவான் என்று அந்த உதாரணம் மூலம் நமக்கு விளக்குகிறார். அப்படி வந்தால் இந்த ஆன்மா அவனை கண்டு அவனிடத்தில் அன்பை செலுத்தி அது அந்த அன்பு தான் என்ன வரும், இன்பமா வரும். எனவே அவன் வீடு பேர் அடையும் என்று அங்கே சொல்கிறார். அப்படி சொல்லிட்டு கடைசியில் மூன்றாவது அதிகரணத்தில் இந்த மலம், இந்த மலம் அதாவது ஐம்பொறிகள், இந்த பொறிகள், இந்த ஐம்பொறிகள் என்ன செய்யுது, அஞ்ஞானத்தை விளைவிக்கிறது. அதை வேடர்னு சொன்னமா இல்லையா. எனவே இந்த பொறிகள்லாம் இவ்வான்மாக்கள் ஐ உணர்வுகளான் மயங்கி தம்மை உணராது என்கிறார். எனவே இங்கே இவ்வான்மாக்கள் ஐ உணர்வுகள் என்பது எதை குறிக்கிறதுன்னு பார்த்தோம். எனவே அந்த உணர்வுக்கு காரணமான கருவிகளை ஐ உணர்வு என்றார். எனவே இந்த கருவிகள் நம்மை மயக்கி தம்மை உணரா என்றது என்கிறார். எனவே இந்த கருவிகள் நம்மை மயக்கி நம்மை உணர செய்யாது, அவைதாம் பளிங்கிலிட்ட வண்ணம் போல காட்டிட்டு காட்டி நிற்றலாம். எனவே இதெல்லாம் என்ன செய்கிறது, பளிங்கு கல்லிலே, படிகக்கல்லிலே அது பக்கத்தில் இருக்க பொருளின் நிறத்தை பற்றி அதையே தண்ணீரமாக காட்டி கொண்டிருக்கும், அதையே தன் காட்டிற்றை காட்டி என்று ஒற்றடி சொல்லால் சொல்கிறார். எனவே ஒரு நேரத்தில் ஒன்ன காட்டுறதுனால காட்டிற்றை காட்டி நிற்றலால். அதனால இந்த கருவிகள்லாம் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு விடயத்தை பற்றி அதையே தானாக காட்டிக்கொண்டிருக்கிறது. அதனால இவையெல்லாம் பொய் என்று உணர்ந்து இவையெல்லாம் குரு உணர்த்த இவையெல்லாம் உண்மையான படிகத்தின் நிறமல்ல என்பதை உணர்ந்து அப்படி உணர்ந்தா அந்த உணர்வே என்ன செய்யும், அந்த உணர்வே தன் இயல்பை உணரச் செய்யும். தன் இயல்பை, ஏன்னா அதுதான் அந்த படிகத்தினுடைய நிறத்தை விளங்க ஓட்டாமல் மறைச்சிருக்கு. அதை நீங்கிட்டா அதனுடைய ஒரிஜினல் இயல்பு தானா விளங்கும், விளங்குதா? அதனால இங்கே இந்த ஆன்மா அந்த சார்பை விட்டு அதை தனக்கு வேறாக உணர்ந்ததுன்னா அந்த உணர்வை என்ன செய்யுமா, மெய்ப்பொருளுக்கு தைவமாம், மெய்ப்பொருளுக்கு தைவமாம் என்று சொல்கிறார். எனவே அந்த சிவபெருமானுக்கு அடிமையாக சென்று சேரும், சிவபெருமானுக்கு அடிமையாக சென்று சேரும் என்று இந்த மூன்றாவது அதிகரணத்தில் இந்த கருவிகள் நம்மை என்ன செய்கிறது, மயக்கி நம்மை என்ன செய்கிறது, நம்முடைய இயல்பை உணராத வகை செய்கின்றன.